வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதனுடைய மூன்றாவது பதிவு. இதுக்கு முன்னாடி ரெண்டு எபிசோடு தான் கொடுத்துருந்தேன், பட் எல்லாருக்கிட்ட இருந்தும் நல்ல ரிவ்யூஸ் வந்துருந்தது, பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணீங்க நிறைய பேர். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த மூணாவது பதிவையும் வெளியிடுறேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து என்னுடைய பதிவு இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறதன் மூலமாக. நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோடில் பேசினது போல் நம்ம சுற்றி உள்ள அழகான விஷயங்களை வந்து ரசிக்கணுன்றதும், ரெண்டாவது வந்து தேவையில்லாமல் எதுக்கு இந்த குழப்பமும் சஞ்சலங்களும், எதுக்கு நம்ம சுமைகளை அழுத்தங்களை குறைச்சிட்டு எவ்வளோ ஈஸியாக ரிலாக்ஸ்டாகவே வாழலாமே, ஏன் வந்து கண்டதையும் யோசித்து கண்டதையும் சிந்திச்சு சிரமத்துக்குள்ளாகிறான். ஸோ இதிலிருந்து வெளியே வர்றது எப்படின்றத பற்றி தான் நம்ம பேசலான்ட்ருந்தோம் இல்லையா. ஸோ மூணாவது பதிவு அது இன்னையிலிருந்தே ஆரம்பமாகுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதைகள் சொல்ல போகிறோம், கதைகள் பேச போகிறோம். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும்னு இல்லை, ஒரு உதாரணத்தோடையோ ஒரு கதையோடையோ சொல்லும்போது வந்து ஆழமாக அவங்களுக்கு பதியும். நம்ம நிறைய பேர் வந்து சின்ன வயசில் வந்து பாட்டிகள்கிட்டையோ இல்லை அம்மா அப்பாக்கிட்டேயோ கதைகள் கேட்டு வளர்ந்துருந்துருப்போம். அந்த கதைகள் பார்த்திங்கன்னா நைட்டில் தூங்கும்போது சொல்லியிருப்பாங்க, அந்த கதைகள் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். அதுதான் நம்மளுடைய பிற்போக்கில் மனசில் ஆள் மனசில் பதிஞ்சு நன் நடத்தைகளை உருவாக்குறதுக்கு பெரிய பலமாகவும் இருந்தது. இங்கே ஒரு விஷயம் இந்த பதிவுலையும் தெரிவிச்சுக்கிறேன், தயவு செய்து இன்னைக்கு வளர்ந்து வர குழந்தைங்கள்ட்ட யூடியூபையும் டிவியோ வேறு ஏதாவது ஃபோனை பார்த்துட்டு கதைகள் பார்க்க சொல்லாமல் அதை அவங்களுக்கு மனசில் நிற்காது. நீங்கள் அவங்க கூட வந்து நைட்டில் தூங்கும்போது ஒரு 10-5 நிமிஷம் கதை சொல்லி தூங்க வைங்க. நம்ம வந்து வளர்ந்த நமக்கு இது தெரிஞ்சு அனுபவித்த அந்த மாதிரி சந்தோஷங்களை நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ஏன்னா நைட் தூங்கும்போது ஆள் மனசில் வந்து ஆழமாகவே பதியும். இதனுடைய வெளிப்பாடு வந்து வளர வளர தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இதை என்ட்ரே செய்வோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் இல்லையா, எப்படி தேவையில்லாத விஷயங்களை கடவுள் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு கதாபாத்திரங்களை வந்து யோசிச்சு வச்சுருக்கேன், அன்புன்னு ஒருத்தரையும் செல்வம்னு ஒருத்தரையும். இது ரெண்டு வந்து கதாபாத்திரம், சித்தரிக்கப்பட்ட கதாபாத்திரம் மட்டுமே. அது நிஜ வாழ்க்கையிலேயும் நிறைய பேருக்கு பொருந்தலாம், அது உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. நீங்கள் அன்புவாக இருக்கீங்களா இல்லை செல்வமாக இருக்கீங்களா இல்லை ரெண்டும் இல்லை, நான் வந்து மூணாவதாக ஒருத்தராக இருக்கேன், அன்பு செல்வமாக இருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ நீங்கள் தான் இந்த கேள்வி, இந்த கதையினுடைய முடிவில் நம்ம யார் மாதிரி இருக்கோம், எப்படி யோசிச்சா நல்லாயிருக்கோன்றத வந்து நம்ம முடிவெடுத்துக்க போகிறோம். ஒரே ஒரு விஷயந்தாங்க, ஒரு பொருள் வாங்க வேண்டியது இருந்தது. அதாவது நண்பர் அன்புக்கும் சரி செல்வத்துக்கும் சரி டிவி இன்னைக்கு அத்தியாவசியமாக இருக்கு இல்லையா. அந்த டிவி ஒன்று வாங்கணுன்ட்டு இருந்தது, டிவி வாங்குறதுக்காக பிளான் பண்ணாங்க. இந்த அன்புன்றவர் வந்து சாதாரணமாக ஒரு மாதத்துக்கு ஒரு 15,000 ரூபா சம்பளம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வேலைக்கு போய் வர்றவர், டிவி தேவைப்பட்டது. ஸோ அவர் வந்து வீட்டில் ஃபேமிலியில் டிவி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்கிட்ட விசாரித்தார். கடைகள்லையும் இயல்பாகவே பேசி எனக்கு எது சரியான டிவியாக இருக்கும், இதுதான் என் பட்ஜெட்டு, இதில் மாத கடன் தவணை திட்டம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி ஒரு 2 நாள் பார்த்தாரு. கேட்டுட்டு விசாரிச்சுட்டு மற்ற நாள் ரெகுலராக டியூட்டியில் அவரோட வேலைங்களில் இருந்தார். பணம் சேர்ந்து வந்த அன்னைக்கு போய் டிவியை வாங்கிட்டு வந்தார். வந்தோடனே வீட்டு இங்கே லோக்கல்லலாம் பார்த்திங்கன்னா கேபிள் டிவி கனெக்ஷன்ஸ் இருக்கும், 150 ரூபா நினைக்கிறேன் மாதத்துக்கு. ஸோ அந்த கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுத்தாரு, உட்காந்தாரு, பார்த்தாரு, சந்தோஷமாக டிவி பார்த்துட்ருக்காரு. இவர் அன்பு, இவர் ஒரு பக்கம் வச்சுருவோம். அடுத்தது நம்ம செல்வத்தோட கதைக்கு வருவோம். செல்வம் வந்து படித்தவருங்க, நல்ல சம்பளம் வாங்குறாரு, நாளும் தெரிஞ்சவர், நிறைய அறிவுள்ளவர், நல்ல பகுத்தறிவாளனும் கூட. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவி வாங்குறதுக்காக எந்த டிவி வாங்கினா நல்லாயிருக்கும், இதில் எந்த பிராண்டு வாங்கினா நல்லாயிருக்கும், இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸா அப்படின்றதெல்லாமே செக் பண்ணார். எப்படி செக் பண்ணார், கூகுளில் படித்து தெரிஞ்சார், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 4 பேர்கிட்ட கேட்டார், யூடியூப்பில் போய் பார்த்தார். யூடியூப்பில் போனோன்னு சுத்தமாக கன்ஃபியூஸ் ஆகிட்டார், ஏன்னா அதை 4 பேர் வாங்குன்றான், 4 பேர் அந்த டிவியை வாங்காதன்றான். இப்போ இவர் வந்து சுத்தமாக குழம்பிட்டார். ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கு. கடைசியில் வந்து என்னன்றாரு, இன்னொரு நண்பர்கிட்ட கம்பெனியில் வேலை செய்கிறவர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை இப்போ வேண்டாம், லைக் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் ஆஃபர்ஸ் வரப்போகுது, அன்றைக்கி வாங்குங்கன்னு சொல்கிறாரு. உடனே இவர் வாங்கலான்னு முடிவெடுத்தவர், சரி அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆஃபர்ஸ் வர அன்றைக்கி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. கரெக்டாக ஒரு 1.5 மாதம் இதே மாதிரி டெய்லி குழம்பிகிட்டு இருக்காரு. இந்த டிவிக்கு இந்த டிவி நல்லாயிருக்கும், இந்த டிவிக்கு இந்த டிவி நல்லாயிருக்கே, இதை விட ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கு, ஆனால் இது பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்குது, இப்படி இந்த குழப்பத்துலேயே ஓடிக்கிட்டு இருக்காருங்க. இந்த 1 மாதம் அந்த சம்பள தேதி வர வரைக்கும், கடைசியாக சம்பள தேதியும் வந்தது, அதே போல் அந்த ஆஃபர்ஸ் அமேசான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சம்பள தேதி ஒட்டி தான் அந்த ஆஃபர்ஸ் விடுவான். ஸோ அதே மாதிரி அந்த ஆஃபர்ஸும் வந்துருந்தது. இவர் உடனே போய் அந்த டிவியை ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குறாருங்க. கண்டிப்பாக நல்ல ஆஃபர் தாங்க. நம்ம அன்பு வந்து ஒரு டிவியை 11,500 ரூபாய்க்கு வாங்கினார் கடையில், தெரிஞ்சவங்க மூலியமாக, அவங்க வேலை செய்கிற முதலாளியும் தெரிஞ்ச மேனேஜர்கிட்ட சொல்லி டிஸ்கவுண்டில் 12,000 ரூபா டிவி 500 ரூபா கம்மியில் வாங்கினார். 11,500 ரூபாய்க்கு வாங்கினார். அதே டிவியை தான் செல்வம் வந்து என்னதான் பெரிய டிவி பார்த்தாலும் வந்து கடைசியில் வந்து பட்ஜெட்காக இதே டிவியை வாங்கலான்னு முடிவுக்கு வந்துட்டார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரிசர்ச்சில் அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார், பெரிய பெரிய டிவி என்னத்தை தான் வாங்கினாலும் இன்றைக்கி டிவியோட லைஃப் வந்து 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்கு மேலே இல்லை, அதுலேயே போய் ரிப்பேர் ஆகிடுது. அந்த டிவி ரிப்பேரிங் காஸ்ட்டு பேனல் காஸ்ட் வந்து 60% மேலே இருக்குது அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. அதனால் இந்த விலை கம்மியான டிவிக்கு போதும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அவர் சிறந்த முடிவு எடுப்பார் இல்லையா. ஸோ அதனால் இதெல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த டிவியை வாங்கிட்டார். அவர் வாங்கின செல்வம் வாங்கின விலை வந்து 11,499 ரூபா, அதாவது 11,499. நம்ம அன்பு வாங்கினது 11,500, அதாவது 1 ரூபா கம்மி. ஏன்னா இது ஆன்லைனில் வாங்கினது பாருங்கள். இல்லை நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கோங்களேன், 1 ரூபாய் ஏன் கம்மியாக வாங்கணும், இன்னும் 500 கூட கம்மியாக வாங்கியிருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க, 11,000 வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோமே செல்வம். பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவங்க வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் செல்வம் மறுபடியும் ரிசர்ச்சை தொடர்றாரு, என்ன தொடர்றாரு, என்ன வேணும்னு தேடுறாரு அப்படின்னா, டாடா ஸ்கை பெஸ்ட்டா, ஏர்டெல் பெஸ்ட்டா, இல்லை சன் நெட்ஒர்க் பெஸ்ட்டா அப்படிங்கிற இந்த ரிசர்ச்சுக்குள்ளார மறுபடியும் போகிறாரு. கடைசியில் அதில் குழப்பமாகி கடைசியில் வந்து ஏதோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரை மாதம் 300 ரூபா 350 ரூபா ஸ்கீமில் வந்து எடுக்கிறாரு. இதெல்லாம் இந்த பிக்சரை வந்து அப்படியே நீங்கள் வந்து சம்மரைஸ் பண்ணி பாருங்கள். நம்மளோட தேவை வந்து என்னன்றது அறிஞ்சு, நம்மளுடைய அதாவது விரலக்கேத்த வீக்கம்னு சொல்லி தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்கிட்ட இவ்வளோ பணம் தான் இருக்குன்னா அதுக்கு நான் இந்த பொருள் தான் வாங்கணும்னா இந்த பொருள் தான் வாங்கணும். அதாவது தேவை அறிஞ்சு விரலக்கேத்த வீக்கம், அதாவது நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற பொருள் வாங்கிறது, அதுவாக இருக்கட்டும். 4 பேர் படித்தவங்க தெரிஞ்சவங்க இல்லை விஷயம் தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கினா போதும் திருப்தி. இது ஒரு பக்கம் நான் யார் நம்ம அன்பு அடைஞ்ச திருப்தி, டெய்லி அன்றாடம் சந்தோஷமாக இருக்கார் டிவியை பார்த்துட்டு, அது அவரை வச்சுருங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் நம்ம செல்வம் இவ்வளோ இதுலேயும் வந்து குழப்பத்துலேயும் வாங்கிட்டு கடைசியில் வீட்டில் வந்து உட்காந்துட்டு டிவியை போடுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சன் டிவி, ஏர்டெல்ல இந்த சன் நெட்ஒர்க்கு இல்லை டாடா ஸ்கையில் போட்டது வந்து என்ன ஆகுதுன்னா, வந்து நார்மல் சைஸை விட கொஞ்சம் கம்ப்ரஸ்டு சைஸ் சின்னதாக தெரியும் இல்லையா, கிளாரிட்டிக்காக அந்த மாதிரி தெரியுது. இருந்தாலும் தன்னைத்தானே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு, சரி இந்த டிவி வாங்கிட்டதுக்கப்புறம் விற்கவும் முடியும், சரி இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டு ஓடிட்டுருக்காரு. அவ்வளோதாங்க இந்த கதை முடிஞ்சுது. இந்த இவர் அன்பு செல்வம் இவங்க ரெண்டு பேரோட கதையுமே முடிஞ்சுது. இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதில் எந்த முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும், எப்படி யோசிச்சுருந்தால் சரியாக இருக்கும், இதுதான் நான் சொல்ல வரேன். நமக்கு தேவை என்னவோ அதை மட்டும் நம்ம தேர்ந்தெடுப்போம். அளவுக்கு அதிகமாக தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக நேரத்தை செலவழிக்கவும் மன உளைச்சலுக்குள்ளாக்கவும் வேண்டாம்.